ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.